நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஜூன் 19 முதல் 25 வரை அகதிகள் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை கொண்டாடும் வகையில் புகலிடம் தேடி ஆஸ்திரேலியாவிற்கு வந்து தற்போது அடிலைடில் வாழ்ந்து வரும் மஞ்சு குகதாஸ் அவர்களின் கதையை அடுத்ததாக எடுத்து வருகிறோம். வணக்கம் மஞ்சு.
வணக்கம் செல்வி.
உங்களை பற்றிய அறிமுகத்தோடு இந்த உரையாடலை ஆரம்பிப்போம் மஞ்சு. உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்களேன். நீங்கள் எப்பொழுது ஆஸ்திரேலியாவிற்கு வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள், அதற்கான காரணங்களை சொல்ல முடியும் என்றால் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
எனது பேர் மஞ்சு குராசன். நான் ஸ்ரீலங்காவில் இருந்து 2012 நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவை வந்து சேர்ந்தேன். ஏன் வந்ததென்று கருத்துக்களுக்கு நிறைய விடைகள் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற நிறைய பிரச்சனையின் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் பின்னணி அங்கு வாழ முடியாத சூழ்நிலையிலும் உண்மையான ஒரு அகதி என்ற ரீதியில் வந்து சேர்ந்த பலரில் ஒருவர் தான் நானும். இங்கு ஆஸ்திரேலியாவின் அடலைட் நகரில் வாழ்ந்து வருகின்றேன். இப்போது நான் வருவதற்கான காரணம் எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பாதுகாப்பு இன்மையின் காரணமாக எனது ஃபேமிலியை விட்டு நான் தனியாக வருவதற்குரிய சூழல் ஏற்பட்டதன் காரணமாக நான் ஆஸ்திரேலியாவை நோக்கி குடும்பத்தை விட்டு தனியாக புலம்பெயர்ந்து வந்தேன்.
சரி, நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு புகலிடம் தேட முயற்சித்த போது ஆஸ்திரேலியாவை ஏன் தெரிவு செய்தீர்கள்?
ஆஸ்திரேலியாவை தெரிவு செய்வதற்கு காரணம் எல்லா நாடுகளுக்கும் போவதற்கு எனக்கு வசதி கிடைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைத்த காரணத்தினால் நான் ஆஸ்திரேலியாவை தெரிவு செய்தேன். எனது அந்த சந்தர்ப்பத்தில் நான் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு தேவைப்பட்டது. எந்த நாட்டுக்கு என்றாலும் போக வேண்டிய நிலைமையில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதனால் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தேன்.
ஆஸ்திரேலியா நீங்கள் வந்ததற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது?
நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இறங்கினவுடன் ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் என்னை 6 மாத காலம் தடுப்பு முகாமில் வைத்திருந்தார்கள். அந்த 6 மாத கால பகுதிக்கு நிறைய மன அழுத்தங்களுக்குள் தள்ளப்பட்டு நான் மட்டுமில்லை என்னை போன்ற அனைவரும் மன அழுத்தங்களுக்குள் இருந்தார்கள். அதே போன்று உரிய வசதிகள் எமது ஃபேமிலியுடன் தொடர்ந்து உரையாடுவதற்குரிய வசதிகள் கிடைக்கவில்லை. குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் கிடைக்கப்பட்டது. மற்றும்படி அரசாங்கம் எமதுக்கு நிறைய சலுகைகளை செய்தந்தார்கள். தடுப்பு முகாம்களில் 6 மாத காலத்தின் பிறகு எனக்கு பிரிட்ஜிங் விசா தந்து நான் கம்யூனிட்டியுடன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின் நான் அகதியகம் அந்தஸ்து கூறி நான் எனது விண்ணப்பத்தை போடும்போது எனக்கு அகதி அங்கீகரிக்கப்பட்டு எனக்கு 5 வருஷ விசாவில் இப்ப நான் வாழ்ந்து வருகின்றேன். ஆரம்ப கட்டத்தில் நான் சரியான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏனெனில் மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்ற ரீதியில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த 1 வருட கால பகுதியில் எனது வாழ்க்கை மன ரீதியாக மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த காலப்பகுதியில் எனது தமிழ் உறவுகள், அடலைப்பால் தமிழ் உறவுகள் மேலதிகமான ஊக்கங்களும் வழிகாட்டல்களையும் செய்து வந்தார்கள். அதன் மூலமாக ஓரளவுக்கு 1 வருடத்திற்கு பின் எனது வாழ்க்கை சுமூகமாக முடிந்தது.
அப்படி பார்க்கும் போது ஆஸ்திரேலியா உங்களுக்கு வழங்கிய வாய்ப்புகளை அதனை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள், அதை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ஆஸ்திரேலியன் அரசாங்கம் எனக்கு நிறைய சலுகைகளை ஏற்படுத்தி தந்தது. அதுல முக்கியமா நான் சொல்ல வேணும் என்று சொன்னால் மேலதிகமான ஆங்கில அறிவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான ஒழுங்கமைப்பு ஏற்படுத்தி தந்த டேப்ல படிக்கிறதுக்கு எமக்கு இலவசமாக படிப்பதற்கு எமது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய ஒழுங்கு அமைப்புகளை எமக்கு தந்தது. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். அதனால் எனது அறிவு மென்மேலும் வளர்ந்து நான் ஆஸ்திரேலியாவில் நல்ல நிலைமைக்கு ஒரு கோர்ஸ் செய்து படித்து என்னை வளர்த்துக் கொள்வதற்கு அடித்தளமாக எனக்கு அமைந்தது. ஆங்கில அறிவை நான் மென்மேலும் வளர்த்துக் கொண்டதுடன் நான் ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் நான் ஒரு மருத்துவ தாதியாக 5 வருடமாக கடமையாற்றியிருந்தேன். அதனை நான் இங்கும் மருத்துவ தாதியாக நான் இங்கு தொடர்ந்து நான் எனது பணியை மேற்கொள்வதற்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் அந்த டிகிரி எனக்கு இங்க போதுமானதாக இல்லை. அதற்காக நான் 2 வருஷம் நான் தொடர்ந்து இங்க படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால எனக்கு தொடர்ந்து அதை படிக்க முடியவில்லை. அதற்கு ஈடாக நான் சர்டிபிகேட் 3 HR கோர்ஸ் செய்து நான் நர்சிங் ஹோம்ல வேலை செய்தேன். அதன் பின் அதற்கு அடுத்ததாக சர்டிபிகேட் 4 கோர்ஸ் செய்து டிசபிலிட்டியில வேலை செய்து தற்போது நான் டிப்ளமா கம்யூனிட்டியில படித்து முடித்து இப்ப சப்போர்ட் லீடராக கடமையாற்றி வருகின்றேன். இது எனக்கு அரசாங்கத்தினால் செய்து தரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வழி என்றுதான் நான் கருத்தில் கொள்கின்றேன்.
இப்பொழுது நீங்கள் ஒரு தலைமைத்துவ பதவியில் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லலாம். அதாவது சப்போர்ட் லீடர் என்றால் உங்களுக்கு கீழ் ஒரு சில பேர் வேலை செய்வார்கள், அவர்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த இடத்தை நீங்கள் அடைவதற்கு நிச்சயமாக இங்கு வழங்கப்பட்ட கல்வி உங்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அதோடு நீங்கள் ஒரு சிறு வணிகமும் செய்வதாக அறிகிறோம். இந்த யோசனை ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
எனக்கு வணிகத்துறையில் எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கின்றது. அதை விட எனது கணவரும், அவர் ஒரு வணிக தொழிலாளி தான். அவரும் காலப்போக்கில் எதிர்காலத்தில் எனது நோக்கம் என்னவென்றால் குடும்பத்துடன் இருந்து எமது வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு துறையாக அமையும் என்பதற்காக வணிக தொழிலை எனது துறையாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் கனகாலமாக 10 வருட காலமாக குடும்பத்தை பிரிந்து தனிமையில் இருப்பதனால் எதிர்காலத்திலும் வெளியில் போய் உழைப்பதை விட வணிகத் தொழிலில் நான் முன்னேற்றத்தை கண்டு குடும்பத்துடன் எனது தாய்மை அவர்களுடன் செலவழிக்க முடியும் என்பதற்காக நான் அந்த துறையையும் எடுத்துக்கொண்டேன். நான் இந்த வணிகத் தொழிலை தெரிவு செய்தது உடைகள் அல்லது அணிகலங்களை பயந்து கொள்ளலாம் இந்த அடலைட் நகரில் என்று. இந்த அடலைட் நகரில் பார்க்க போனால் பெரும்பாலான கடைகள் இல்லை. இங்கே விரும்பின கலாச்சார பண்பாடு சம்பந்தமான உடைகளை அணிகிறதுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் இங்கே நாங்கள் வென்றதுக்கு நிறைய வசதி குறைவாக சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அதன் காரணமாகத்தான் நான் இதை தெரிவு செய்து நான் இந்தியாவிலிருந்து உடுப்புகளை எடுத்து நான் இங்கே எமது மக்களுடன் அதை பயந்து கொள்ளலாம் என்று ஒரு தொழிலாக மேற்கொள்ளலாம் என்று என்னுடைய வேலையையும் செய்து கொண்டு இந்த வணிக தொழிலை செய்கிறதுக்கு எனக்கு சோசியல் மீடியா பெரும் உதவியாக இருந்தது. இந்தியாவிலிருந்து உடுப்புகளை இறக்குமதி செய்து சோசியல் மீடியா ஊடாக அவர்களை விநியோகம் செய்யறதுக்கு பெரிய ஒரு தூண்டுதலாக எனக்கு சோசியல் மீடியா இருந்தது. நான் வீட்டில் வச்சுதான் எனக்கு ஃப்ரீயான டைம்களில் அந்த பிஸ்னஸை நான் பார்ட் டைமாக செய்து வருகின்றேன். நான் இந்தியாவிலிருந்து உடுப்புகளை தெரிவு செய்து எல்லா சகல விதமான இதுக்கும் எனது போன் மூலமாகத்தான் உரையாடி அவர்களுடன் முக்கியமான பெரிய கடைகள் அந்த ஹோல்சேல் கடைகளை தெரிவு செய்து அவர்கள் மூலமாக உரையாடி அவர்கள் எனது ஒரு ஏஜென்ட் மூலமாகத்தான் எனது வீட்டுக்கு தான் வந்து சேரும். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏர்போர்ட்டுக்கு போயெல்லாம் பிக் பண்றதில்லை. அவர்கள் நேரடியாக எனது வீட்டில் கொண்டு இறக்குமதி செய்து விடுவார்கள்.
சமூக வலைத்தளத்தை உங்களுடைய வியாபாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்துவதாக கூறினீர்கள், அது எவ்வாறு செய்கிறீர்கள்?
பெரும்பாலும் எனது பேஸ்புக்கைத்தான் சமூக வலைத்தளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அதை விட இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் மார்க்கெட் இப்படி நிறைய இதுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அதில் மெயினாக பேஸ்புக்கைத்தான் அது எனக்கு பேச்சு அந்த உருவாக்கி அதிலிருந்து நான் எனது உடுப்புகளை ஃபோட்டோகிராஃப் செய்து அதில் எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஒவ்வொரு வீக்லேயும் மேக்ஸிமம் நான் ஒரு 1 hour 2 hours லைவாக போடுவேன். லைவாக போட்டால் ஆஸ்திரேலியா வாழ் மக்கள் அனைவரும் அதனை பார்த்து அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புவார்கள். அல்லது அவர்களுக்கு டைம் இருக்கிற டைம் என்னுடன் அப்பாயின்மெண்ட் வைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் தெரிவு செய்து கொள்வார்கள். இது எல்லாமே நான் ஒரு ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணித்தான் இது ஃபுல்லாகவே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆஸ்திரேலியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அவர்களுடன் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்டரில் அவர்கள் எங்கெங்கே அனுப்ப வேண்டுமோ நான் அவர்களுக்கு நான் கொரியர் மூலம் அனுப்பி வைத்துக் கொள்கின்றேன்.
ஃபேஸ்புக் லைவ் என்று நீங்கள் கூறினீர்கள், அதில் நீங்கள் தமிழில் பேசுவீர்களா அல்லது ஆங்கிலத்தில் பேசுவீர்களா?
நான் முக்கியமாக அதில் ஆங்கிலத்தில்தான் பேசுகின்றேன். ஏனென்றால் பெரும்பாலான எல்லா மல்டி கல்ச்சர் பீப்புளும் இங்கே இருப்பதனால் எல்லா விதமான மக்களும் இந்த உடைகளை விரும்பி வேண்டுகின்றார்கள். அப்போ அவர்களுக்கு நான் ஒரு மதர் லாங்குவேஜில் கலைச்சேன். தமிழ் மொழியில் நான் கலைக்கும் போது அவர்களுக்கு அது விளங்குவாது. அதனால் வளர்த்து கொண்ட ஆங்கில அறிவை வைத்து நான் அதை ஆங்கிலத்தில் தான் பேசிக்கொள்கின்றேன்.
இந்த தொழில்நுட்பத்தை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? அதாவது ஃபேஸ்புக், அதில் லைவ் செய்வது, எவ்வாறு நாங்கள் இதை வீடியோவில் எப்படி காட்டுவது, இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டீர்கள்? அதோடு இதற்கு யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள்.
முக்கியமாக இதில் சொல்ல போனால் எனக்கு உறுதுணையாக ஒரு சில கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதை விட நான் கூடுதலாக சர்ச் பண்ணி எப்படி இதை முன்னுக்கு கொண்டு வரலாம், எப்படி வீட்டில் இருந்தே ஆன்லைனில் இதை சோசியல் மீடியாவில் நான் பிஸ்னஸ் செய்யலாம்னு சர்ச் பண்ணி கூடுதலான சர்ச்சிங் என்ற சர்ச் பண்ணினேன். வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் வளர்ந்தவர்கள் இந்த இப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் அவர்கள் இந்த இதுகளை பேக்ரவுண்டை நான் சர்ச் பண்ணி அதன் மூலமாக நான் இப்படி கொண்டு போகலாம் என்று நானா படித்து நானா முன்னேறி வந்த தெரிவு செய்ததுதான் இந்த ஃபேஸ்புக் லைவ்.
இதில் நீங்கள் எதிர்நோக்கிய அல்லது எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்?
முக்கியமாக நான் இதில் எதிர்நோக்கிற சவால்கள் என்று பார்க்க போனால் ஒரு கேமராக்கு முன்னுக்கு நின்று கதைக்கிறதே எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அதை விட லாங்குவேஜ் பிரச்சனை. இப்போ நான் தமிழில் கதைக்கிறேன்னா ஓரளவு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் கதட்டி கொண்டு போகலாம். ஆனால் இங்கிலீஷ் என்ற சொல்லைக்குள்ள எல்லாருக்கும் அது போய் சேர வேண்டும் என்றதுக்காக நான் இங்கிலீஷை இன்னும் சில வேர்ட்ஸ்களை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்தது. அப்போ கமராக்கு முன்னதுன்ற கதைக்குள்ளேயே நோமலா கதைக்குள்ளே கூட கதைகள் வராது. அதை விட இன்னொரு செகண்ட் லாங்குவேஜில் நாங்கள் ரெண்டாவது மொழியில் நாங்கள் கதைக்க போகும்போது இன்னும் நிறைய சவால்கள் எனக்கு இருக்குது. தொடர்ந்து நான் என்ன நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன், அதை எப்படி நான் இன்னும் வளர உணவு இதில் இருந்தேன். நான் தனியாக இருந்து செய்கிறது நிறைய சவால்களை கொண்டு வருது. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ஒன்று இருந்தால் இன்னும் இதை விட நான் இன்னும் கூட முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது, வருவேன் எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது. இப்போ தனியாக இருக்குமா ஒரு வருத்தம் வந்தால் கூடி பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு என்ன ஹஸ்பண்டோ என்ன ஃபேமிலியோ யாருமே எனக்கு பக்கத்தில் இல்லை. மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதான் பெரிய ஒரு சவாலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன்.
புகலிடம் தேடி நீங்கள் இங்கு வந்து தற்போது அகதியாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அகதியாக தஞ்சம் கோரி இங்கு வந்தவர்கள், இங்கு இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீர்கள்?
அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்கு ஆஸ்திரேலியன் அரசாங்கம் எமக்கு நிறைய சலுகைகளை தந்துள்ளது, நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. அதுகளை நாங்கள் வீணாக பயன்படுத்தாமல் சரியான வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த ஆங்கில அறிவுகளை நாங்கள் மென்மேலும் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிறைய வழிமுறைகள் எமக்கு இருக்கின்றது. எந்த தொழிலும் யாரும் எப்பவும் எங்கேயும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் எமக்கு ஒழுங்குபடுத்தி தந்துள்ளது. நாங்கள் எதையுமே செய்யக்கூடிய ஒரு நிலையில நாங்கள் இருக்கின்றோம். ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் எந்த தொழிலையும் நாங்கள் ஒரு முறைப்படி செய்து நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு எங்களை வளர்த்து கொண்டு போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. அதனால் எவராலையும் இங்கு நல்ல வாழ்க்கை முறையை வாழ முடியும் என்பதைத்தான் நான் எந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன்.
இந்த தமிழ் சமூகம் உங்களுக்கு நிறைய உதவி செய்வதாக நீங்கள் கூறினீர்கள். ஆனால் தமிழ் சமூகத்திடமிருந்து உங்களுக்கு இன்னும் மேலதிகமான எதிர்பார்ப்புகள் எதுவும் இருக்கிறதா?
தமிழ் சமூகத்திடமிருந்து நிறைய உதவிகள் எமக்கு கிடைத்தது. இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை போட்டு அவர்களுக்கு ஹோம்ஒர்க் செய்கிற மாதிரி அவர்களை ஹெல்ப் பண்ணி கொண்டு அப்படி நிறைய இதுகள் இருக்கிறாங்க. நான் இதில் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அகதி என்று சொல்லி நாங்கள் இங்கு வந்து இறங்கியதும் சில பேர் எல்லோரும் என்று இல்லை, சில பேர் ஊழாக நாங்கள் அகதிகள் என்ற ஒரு பானைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம், ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கோம். அகதி என்று நாங்கள் இங்கே வந்து இறங்கினவர்களிடமிருந்து நிறைய திறமைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த திறமைகளை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் பட்டமும் ஆங்கில அறிவையும் வைத்து உங்களை தமிழ் உறவுகளை கணக்கு போட்டு அகதி என்ற மக்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்குள்ள ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை இல்லாமல் செய்யணும். அகதி என்ற ஒரு முத்திரையை குத்தி திட்டின விஷயங்களுக்கும் தள்ளி வைக்கின்றார்கள். அப்ப அது எங்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது.
மிக்க நன்றி மஞ்சு. உங்களுடைய எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் உயர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி, நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.